Brethren, we're assembled as a mighty body of the priesthood.
சகோதரே, இங்க மாநாட்டு மையத்தில் உலகம் முழுவதும் உள்ள இடங்களிலும் ஆசாரிய உத்தவத்தின் ஒரு பலமான அமைப்பாக நாம் கூடியிருக்கிறோம். நாம் கௌரவம் பட்டுக் கொள்கிறேன். இருந்தும் உங்களில் சில குறிப்புகளை கொடுக்க உங்களோடு உரையாற்ற என்னுடைய பொறுப்புகளால் நான் தாழ்மைப்படுத்துகிறேன். நான் அப்படி செய்யும் போது கர்த்தரின் ஆவி என்னோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன். 75 ஆண்டுகளுக்கு முன்பு 1939 பிப்ரவரி 14 ஜெர்மனியில் ஹாம்பர்க்கில் ஒரு பொது விடுமுறை நாள் கொண்டாடப்பட்டது. உற்சாகமான சொற்பொழிகளும் கலிக்கூறும் கூட்டத்தினரும் மற்றும் நாடு பற்று கீதங்களும் மத்தியில் புதிய போர் கப்பல் பிஸ்மார்க் ஹெலோபா நதி வழியாக கடலுக்கு அனுப்பப்பட்டது. இந்த மிக ஆற்றல் மிக்க கப்பல் மிகுந்தது. ஒரு மூச்சு நிறுத்தம் பாதுகாவலின் இயந்திரின் காட்சியாக இருந்தது. 380 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட 3 கோபுரங்களை கூட ரப்டர் கட்டுப்பட்டன. துப்பாக்கிகளை கட்டுவதற்கு 57,000 வரைபடங்கள் தேவையாயிருந்தன. கப்பலில் மின்சார இணைப்புகள் 28,000 மைல்கள் நீளமாயிருந்தது. அதன் எடை 35,000 டன்களாயிருந்தது. கவசதடுகள் அதிகமான பாதுகாப்பையும் கொடுத்து கம்பீரமான தோட்டிலும் அளவில் மிக பெரியதாய் மே 24 1941 பிரிட்டிஷ் கடற்படையின் மிக சக்தி வாய்ந்த 2 போர்க்கப்பல்கள் பிரான்ஸ் ஆப் வேல்ஸ் மற்றும் பிஸ்மார்க்கியும் ஜெர்மன் கப்பலான பிரான்ஸ் ஈகையும் போராடி ஈடுபட்டிருந்த போதின் இலக்குடன் பிஸ்மார்க்கின் ஏற்பட 2 ஆண்டுகளுக்கு பின் வந்த 5 நிமிடங்களில் அடையும் அதன் 1400 அதிகமாயிருந்த பணியாளர்கள் 3 பேர் தவிர அவற்றை அட்லாண்டில் ஆழத்திற்கு பிஸ்மார்க் அனுப்பியது. மற்ற போர்க்கப்பலின் பிரான்ஸ் ஆஃப் வேல்ஸ் அதிகமான சிதையில் பாதிக்கப்பட்டு திரும்பிய போனது. இந்த போர்க்காலையின் போது பிஸ்மார்க்கின் மேல் அதிகப்படியான சிதவையை உண்டாக்க குண்டுகள் மேல் குண்டுகள் பொழிந்தார்கள். அது முழக்கப்படியாக முடியாத பின்னர் ஒரு வெடிகுண்டு அதிர்ச்சிவாக தாக்கி அது பிஸ்மார்க்கின் சுகனைகளை அடைந்தது. பழுது பார்க்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. பிஸ்மார்க் மெதுவாக வட்டம் அடைந்தது. ஆற்றல் மிக்க ஜெர்மனின் போர் விமானம் மிக தொலைவாயிருந்தது. அதன் பாதுகாப்பான துறைமுகத்தை பிஸ்மார்க்கால் அடைய முடியவில்லை. பிஸ்மார்க்கு பாதுகாப்பான இடம் கிடைக்காமல் வரைபடத்தின் பாதையில் போகும் திறமையும் இழந்து சுக்கனியன் இல்லை, உதவியும் இல்லை, துறைமுகம் இல்லை, முடிவு நெருங்கியது. பிரிட்டிஷ் குண்டுகள் பொழிந்தன. ஜெர்மன் பணியாளர்கள் தப்பியோடி ஒரு சமயம் அழைக்க முடியாது என தோன்றி கப்பல் முழுங்கியது. முதலில் அந்த பக்கத்தில் அடங்கியிருந்த பசியோடு இருந்த அட்லாண்டிக் அலைகள் ஜெர்மன் கடற்படையின் பெருமையும் விளங்கியது. பிஸ்மார்க் காணாமற் போனது. பிஸ்மார்க்கை போல் நாம் ஒவ்வொருவரையும் பொருளுள்ளின் ஒரு அற்புதம். நமது சிருஷ்டி எப்படியாயினும் மனித அறிவுகள் உறப்பட்டதல்ல. மிக சிக்கலான இருதயங்களை மனிதன் உருவாக்கலாம், ஆனால் அவைகளுக்கு உயிர் கொடுக்க முடியாது. சிந்திக்கவோ தீர்மானிக்கவோ ஆற்றலை கொடுக்க முடியாது. இவைகள் தேவனால் மட்டும் கொடுக்கக்கூடிய தெய்வீக வரங்கள். ஒரு கப்பலின் முக்கியமான சுக்கனை போல் நாம் பயணிக்கு திசைக்கும் தீர்மானிக்கும் ஒரு வழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையின் கடலில் நாம் பயணிக்கும் போது கர்த்தரின் கலங்கரை விளக்கும் நாம் அனைவருக்கும் திசை காட்டுகிறது. நமக்கு வேண்டிய இலக்கை தேவனின் செலஸ்டியல் ராஜ்யத்தில் நோக்கி திசை திருப்பதாக பாதையில் செல்வது நமது நோக்கம். ஒரு நோக்கமில்லாத ஒரு மனிதன் சுக்கனை இல்லாத ஒரு கப்பலை போலானவன். அவன் ஒருபோதும் துறைமுகத்தை அடைய மாட்டான் போன்றிருக்கிறது. நமக்கு சைகை வருகிறது, உங்கள் பாதையை வரையுங்கள், உங்கள் பயணத்தை ஆரம்பியுங்கள், உங்கள் சுக்கனை பிடியுங்கள், புறப்படுங்கள். மகத்தான பிஸ்மார்க்கே போல் மனிதனும் ஆற்றலுடன் இணைந்திருக்கும் சுக்கனால் வழங்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின் வழிகாட்டுதல் பார்வைக்கு மறைந்திருக்கும் அளவில் சிறியதாக இருக்கின்றது. ஆனால் செயலில் முற்றிலும் அத்தியாவசமான வழிகாட்டுதலின் உணர்வில்லாமல் இயந்திரங்களில் அழுத்தம் முன்தள்ளிய எங்களின் சத்தியம் பயின்றதாகும். சூரியனும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கடல் வழியாக பயணிகள் மலுமிக்களும் வழிகாட்ட வானாந்தர் நட்சத்திரம் மண்டலங்களையும் நமது பிதா கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையின் பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு ஒரு தெளிவான வரைபடத்தையும் நமக்கு வேண்டிய இலக்கை நோக்கி பாதையில் அடையாளங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். சுற்றுப்பாதை அபாயங்கள் கணிக்கணுகளும் கவனமாயிருக்க அவர் எச்சரிக்கிறார். நம்மை வழி தவறி நடந்தவர்களால் இங்கேயும் அங்கேயும் பாவத்தை திசை காட்டும் புத்திசாலிதனமான வழிகாட்டிகளில் நாம் ஏமாற்ற முடியாது. மாறாக ஜெபத்திற்கு நாம் நிறுத்துகிறோம். போதகரின் மிருதுவான அழைப்பானே என்னுடைய பின்பற்றி வா என்று அமர்ந்து மெல்லிய சத்தம் நமது ஆத்மாக்களில் ஆழங்களில் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். அடிக்கடி அவர்கள் மிகுந்தரமாக சாட்சி அளிக்க நம்மை சுற்றியிருக்கிற சோதனைகளில் சிக்கிக்கொள்கிறார். ஆசார உத்தியத்தை தரித்திருப்பவர்களை பிரச்சனைகளில் கலங்களில் நம்பியிருக்கிறோம். எங்கேயும் காணப்படுகிற குழப்பங்களை சூழலுடன் ஒரு குழப்பமான உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அதிகார பற்றிப்புகளும் கொடுமையும் வாய்ப்புகளையும் பறிக்கப்படுகிற தோல்விகளின் உணர வேண்ட விடப்பட்டு எப்பொழுதும் அடத்தலிருப்பதாக தோன்றுகிற சமுதாயம் பிரிவுகள் போன்ற அரசாங்க திட்டங்கள் சோதனைகளின் நிலைத்தனையும் அழிகிறது. மனிதர்களின் கருத்துக்களை நாம் செவிகளில் நிரங்கிரமாய் இடிக்கின்ற பாவம் நம்மை சுற்றியிருக்கிறது. நமக்காக நமது பரலோக பிதா சேர்த்து வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் நமது பொறுப்பு. நாம் எங்கு சென்றாலும் நமது ஆசீர்வாதத்துவம் நம்முடன் வருகிறது. பரிசுத்த இடங்களிலும் நமக்கு இருக்கிறோமோ? துணிச்சலுடன் இருக்கிற இடங்கள் அல்லது உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் தகுதியில்லாத நடவடிக்கைகள் பங்கேற்பதில் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை அபாயத்தில் இருவதற்கு முன் தயவுசெய்து நிறுத்தி அதன் விளைவுகளை பற்றி சிந்திங்கள். தேவின் ஆசார உத்தவத்தில் நியமிக்கப்பட்டிருக்க நம்மால் ஒரு வேறுபட்டை உண்டாக்க முடியும். நமது தனிப்பட்ட பிரச்சனையை பரிமாறித்து நமது ஆசார உத்தவத்தை கௌரவிக்கும் போது பின்பற்ற மற்றவர்களுக்கு நாம் ஒரு நீதியான எடுத்துக்காட்டு உள்ளாம். நீ வார்த்தைகளையும் நடத்திலையும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளும் மாதிரியாயிரு என அப்போஸ்தலராகிய பவுல் எச்சரித்தின் கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கும்படியும் அவன் எழுதினான். நீதியின் ஒரு எடுத்துக்காட்டை கொடுப்பது அதிகாரத்தை வரம் இரண்டே ஒரு உலகத்தை பிரசாகம் செய்ய உதவும். சபையின் நான்கு தலைவர்கள் ஆலோசகராக ஊழியம் செய்த தலைவர் எல் டேனர் உங்களில் அநேகர் நினைவில் வைத்திருப்பீர்கள். கனடா நாட்டில் அரசாங்கத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ஒரு அப்போஸ்தலாகவும் அவருடைய பணி முழுதிலும் நீதியின் ஒரு வலிவில்லாத எடுத்துக்காட்டை கொடுத்தார். அவர் நமக்கு இந்த உணர்த்தலான ஆலோசனை கொடுத்தார். சூசியத்தின் போதையின்படி வாழ்வதை விட எதுவும் அதிக சந்தோஷத்தையும் வெற்றியும் கொண்டு வர முடியாது. ஒரு உதாரணமாக இருங்கள். நம்மை ஒரு சொல்வாக்கு உள்ளவராக இருங்கள். அவர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை அருளவும் அவருடைய நாமத்தில் செயல்படவும் தகுதியுள்ளவராக அவர் கண்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்காக சில பணிக்காக நாம் ஒவ்வொருவரும் முன்னியமிக்கப்பட்டிருக்கிறோம். தலைமைக்காக மக்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நல்லவற்றிற்கோ கெட்டவற்றிற்கோ தனிப்பட்டவர்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த செல்வாக்கு வரப்போகிற தலைமுறைகளும் உண்டாகக்கூடிய என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மனிதன் மூலமாக செயல்படுகிற தேவனின் வல்லமையோ என்று சத்தியத்தால் நாம் பலப்படுத்துகிறோம். ஆணித்தியன் கடலில் பாதுகாப்பாக பயணம் செய்த அந்த நித்திய கப்பல் ஓட்டியின் யோகாவின் வழிநடத்தில் நமக்கு தேவை பரலோக உதவியேற்று நாம் உதவி கேட்கிறோம். வானத்தை நோக்கிறோம். மேல் நோக்கி செல்லாத ஒரு புகழ்பெற்ற எடுத்துக்காட்டு ஆதாம் ஏவாளன் குமாரனாகிய கயின் திருமையில் ஒரு அட்டலுள்ள ஆனால் மனிதில் பலவீனமான பேராசியும் பொறாமையும் கீழ்ப்படுதலின்படியும் கயன் அனுமதித்து பாதுகாப்புக்கு மேன்மைக்கு அவன் வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட சுகனையும் உடைத்து கொலை செய்தான். கீழ் நோக்கி பார்வையை மேல் நோக்கி பார்வையை மாற்றியது காயின் விழுந்து போனான். மற்றொரு சமயத்தில் ஒரு துன்மார்க்க ராஜாவில் தேவனுடைய ஊழியக்காரனாக ஒருவன் சோதிக்கப்பட்டான். பரலோகத்தின் உணர்த்தலால் உதவப்பட்டு தானியல் சுவற்றில் எழுதப்பட்டிருந்த ராஜாவுக்கு வியக்கனம் செய்தான். கொடுக்கப்பட்ட பரிசுகளே இரத்தம் புறம் பொற்சாற்புணியும் மற்றும் அரசாங்கம் பதவியும் தானியலுக்கு சொன்னான். தானியல் சொன்னான், உம்முடைய வெகுமானங்களை உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். மிகுந்த ஆஸ்திகளும் அதிகாரமும் தானியலுக்கு வழங்கப்பட்டன. பரிசுத்த உலகத்திற்கு எடுத்து காரியங்களை தேவனுக்கு கொடு தானியல் மறுத்து உண்மையுள்ளே நிலைத்திருந்தான். பின்னர் தேவனை தொழுதலில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கட்டிலையும் கூட தானியலை தொழும போது அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டான். அடுத்த நாள் காலையில் தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தான் தேவன் மேல் விசுவாசமாயிருந்தபடியால் அவனது ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஏன்? வேதகம் குறிப்பு நமக்கு சொல்கிறது, ஒரு சிக்கலான தேவையின் நேரத்தில் தானியலின் ஒரு உறுதியான பாதைகளை தீர்மானம் தெய்வீக அந்த உறுதியான பாதையை நாமும் கூட எடுக்கும் போது அத்தகைய பாதுகாப்பும் பாதுகாவலும் நம்முடையதாயிருக்கும். மணிக்கண்ணாடிய குண்டில் உள்ள மணலை போல் வரலாற்று கடிகாரம் நேரத்தின் பாதையை குறிக்கிறது. ஒரு புதிய பாத்திரம் வாழ்க்கையின் நிலையம் பிடித்து கொண்டிருக்கிறது. நமது நாட்கள் பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நம்மை பலமுறுத்துவதாக தோன்றுகிறது. உலக வரலாறு முழுவதிலும் இரட்சகரை பின்பற்றவர்கள் அழிப்பதில் சாத்தான் கட்டளையிடாமல் செயல்படுகிறான். அவனுடைய தந்திரங்களோ நாம் சிக்கிக்கொண்டால் நாமும் அந்த பிஸ்மார்க் கப்பலை போல் பாதுகாப்பை நம்மை வழிநடத்துகிற அந்த சுக்கனை இழந்து போவோம். மாறாக தற்கால வாழ்க்கையின் மேன்மையில் நாம் வரைபடமாக்கி ஒரு புத்திசாலித்தனமான சரியான பாதையில் பின்பற்றக்கூடிய வழிகாட்டுகளை ஒரு தவறாத உணர்வை நாம்
Our rudder, unlike that of Bismarck, will not fail. As we venture forth on our individual voyage,
நமது தனிப்பட்ட பயணத்தை நாம் தொடரும் போது வாழ்க்கையின் கடலில் பாதுகாப்பாக நாம் பயணிப்போமாக. நம்முடைய சூழ்ந்திருக்கிற பாவங்களும் சோதனையும் கூட இருந்து உண்மை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நிலைநிறுத்திருக்க ஒரு தானியலை போல் துணி உள்ளவர்களாயிருப்போமாக. அவனுடைய விசுவாசத்தை அளிக்க எல்லா சத்தியமான வழிகளிலும் முயற்சிகளையும் எதிர்கொண்ட போது விசுவாசிருந்து என்னை அசைத்தப்பட முடியாது என அறிவித்து நெபியின் சாதாரண யோக்கோபை போல் நமது சாட்சிகள் ஆழமானதும் பலம் உள்ளதாயிருக்கும். நமது பாதையை வழிநடத்துகிற விசுவாசத்தின் சுக்கனுடன் சகோதரரே, வீட்டிற்கு நிச்சயமாக அவருடன் வாசம் செய்ய தேவனின் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல வழியே நமக்குடோ கண்டு கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் அது அப்படியா இருக்க நமது இரட்சிக்கரும் மீட்டருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.